இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து அந்தி கிறிஸ்து என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். அந்தி கிறிஸ்து என்றால் யார்? அந்தி கிறிஸ்து என்றால் இன்னைக்கு சாதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் தங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை விட வெளியிலிருந்து வித்தியாசமாக யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அந்தி கிறிஸ்து நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நம்ம காது வழியாக கேட்கறத மட்டும்தான் இன்றைக்கு நாம் பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோம். காது வழியாக கேட்கிற எல்லா காரியத்தையும் என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்துருப்போமா என்று சொன்னால், அப்படி சிந்திக்கிறவர்கள் மிக மிக குறைவு. கேட்கறது, பேசுறது, நடக்கிறது. இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறதே இல்லை. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும்போது கேட்ட வார்த்தைகள் உண்மையானதா அல்லது நயவஞ்சகத்தோடு பேசப்பட்ட வார்த்தைகளா, என்ன குறிக்கோளோடு பேசப்பட்ட வார்த்தைகள், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தோடு அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன நோக்கத்தோடு பேசப்பட்டது அப்படிங்கிறத நாம் சிந்தித்து தியானித்து அதனுடைய உண்மையான கருத்தை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாத்துக்குமே அவர்கள் ஒரு காரியத்தை தெரிந்த காது வழியாக கேட்ட காரியத்தை மட்டும் முழுவதுமாக நம்புவார்கள், அதுவே நடைமுறைப்படுத்துவார்கள், ஒரு நாளும் சிந்திக்க மாட்டார்கள். அதுதான் கிறிஸ்தவங்களுடைய பழக்கம். முஸ்லீம்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது தெரியுமா முஸ்லீம்களுடைய பழக்கம் ஆவிக்குரிய நிலைமையில்? முஸ்லீம்களுக்கு நன்மை தீமை தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கு நன்மை தீமை தெரியும். ஆமாம், கிறிஸ்தவங்க ஒரு நாளை சிந்திக்க மாட்டாங்க, ஆனால் முஸ்லீம்களுக்கு நன்மை தீமை தெரியாது. ஆனால் தெரிஞ்ச காரியத்தை அவங்க ரொம்ப பயங்கரமாக சிந்திப்பாங்க, ஆழமாக. அந்த பழக்கம் இருக்குது அவங்களுக்கு. அதான் முஸ்லீம் நாடுகளில் பார்த்தீங்கன்னா, என்ன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் முஸ்லீம் நாடுகளில் உடனே அவன் கண்டுபிடிச்சிட்றான். இன்றைக்கி உலகம் போட்டி போட்டு போயிட்டுருக்குது. அமெரிக்கா வந்து தன்னுடைய தொழில்நுட்பத்தில் எவ்வளவு விஞ்ஞான காரியங்களை கண்டுபிடிச்சாலும் முஸ்லீம் நாடுகளில் அதை விட அட்வான்ஸாக கண்டுபிடிச்சிட்றான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் நன்மை தீமை தெரியாது. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாம் அறிந்ததையே உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தை படித்து சிந்திக்கும்போது உண்மையான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்னியோவான் 4 1-6 வாசிப்போம். ஒன்னியோவான் 4:1-6.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலே உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணினால் அது தேவனால் உண்டாயிருக்கிற ஆவி. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. இப்போ எப்படி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கை பண்ணுறது? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 2 இருக்கிறது. ஒன்று வந்து பூமிக்குரிய காரியங்கள், இன்னொன்று பரலோகத்துக்குரிய காரியங்கள். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ரெண்டு வகையான காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்று, பூமிக்குரிய காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கப்புறம் பரலோகத்துக்குரிய காரியங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். பூமிக்குரிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அற்புதங்களை செய்வது, அடையாளங்களை செய்வது, வியாதிஸ்தலை சுகமாக்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அழிஞ்சு போகிறது. அதே சமயம் அழியாத காரியங்கள், நித்திய ஜீவ வார்த்தைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை என்ன நோக்கத்தோடு பின்பற்றுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நம்மளுக்கு வியாதி சுகமாகும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், நம்மளுக்கு பணம் நிறைய கிடைக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதே சமயம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை பின்பற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகும், கஷ்டங்கள் அதிகமாகும், பரலோக ராஜ்யத்திற்கு வேண்டி நம் அநேக கஷ்டங்கள் பட வேண்டியது வரும். அப்படியாக நித்திய ஜீவ வார்த்தைகள் பூமிக்குரிய அற்புத அடையாளங்கள். இதில் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டா அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணணும். நிறைய பேர் அறிக்கை பண்ண மாட்டாங்க. என்ன காரணத்தினால அறிக்கை பண்ண மாட்டாங்க, யாருக்காவது தெரியுமா? அது எப்படி தெரியும்? இப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. என்ன காரணம்? அதான், என்ன காரணத்தினால அது பண்ண மாட்டாங்க, அது கண்டுபிடிக்கிற. அப்போ தான் நம்மளும் மற்றவங்களை கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு அது என்னன்னு தெரியும், நம்மளுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது, சத்திய ஆவி இருக்குதா அல்லது வஞ்சக ஆவி இருக்குதா? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண சொன்னால் அறிக்கை பண்ண மாட்டாங்க. என்ன காரணத்தினால அறிக்கை செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதான், என்ன அது காரணம் என்ன? அது கரெக்டு. ஆமாம், அது கரெக்டு. ஆனால் இங்கே இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்ல முடியாததற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆராதிக்கிறது யாரை ஆராதிக்கிறாங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் இன்றைக்கு தேவனாக காட்சி அளிக்கிறார். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனாக வெளிப்படும் பொழுது, அப்போ எங்கள் தேவனை எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டு பகுதிகள் இருக்குது, ஒன்று பூமிக்குரிய காரியங்கள், ஒன்று பரலோகத்துக்குரிய காரியங்கள். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணினா மட்டும்தான் பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் பூமிக்குரிய காரியங்களை பின்பற்றி அற்புத அடையாளங்கள் செய்கிறது, அப்புறம் பூமிக்குரிய காரியங்களை பேசி பூமிக்குரிய காரியங்கள்னாலே இருக்கிறபடியினால் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிக்கை பண்ண மாட்டார்கள். ரெண்டு யோவான் 1:7-7 7-11 வரை. ரெண்டு யோவான்
1:7 ஒருவர் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவரை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவருக்கு வார்த்தம் சொல்லாமலும் இருங்கள். அவருக்கு வார்த்தம் சொல்லுகிறவன் அவனுடைய துக்கிரியலுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் பையினாலும் அவைகள் எழுத எனக்கு மனதில்லை. உடைய சந்தோஷம் என்னவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன்.
ஆ போதும் போதும். அப்ப இங்க நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு உண்மையான தேவனாக நம்பி பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் உபவாசம் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், காயம்பட்ட கரம் வந்து எனக்கு தெரிஞ்சது, அதுலேருந்து வெளிச்சம் வந்தது, அப்படியாக நிறைய பேர் சொல்கிறத நாம் கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதே மாதிரி அவர் பரலோகத்துக்குரிய வசனங்களை சொல்லும் போதும் பரலோகத்துக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தும் போதும் அந்த வார்த்தையிலேயும் வல்லமை இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையிலேயும் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன ஊமையிலேயும் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது போய் வந்த இடங்கள் அல்லது அவர் தொட்ட வியாதிகள் அல்லது அவர் பேசி குணமாக்கின எல்லா காரியத்திற்கும் வல்லமை இருக்கிறது. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவர் வாய் மூலம் சொல்லப்பட்ட பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களுக்கும் அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கி எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து செய்த அற்புத அடையாளங்களையும் வியாதிகளை குணமாக்குவது அல்லது பொருளாதாரத்தில் மேம்படுவது இந்த மாதிரி காரியங்களை பின்பற்றி தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை சொல்லும்போது அந்த காரியங்களை பின்பற்றி நடக்கிறவர்கள் தான் தேவனை உடையவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட உரிமையிலிருந்து பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தேவனை உடையவர்கள். அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியிலே அழிந்து போகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கள்ளத்திற்கு தரிசனங்களையும் அல்லது பொய்யான காரியங்களையும் பின்பற்றி போகிறவர்கள் அவர்கள் அந்திகிறிஸ்துனுடைய ஆவி உடையவர்கள். அப்போ நம்ம தேவனுடைய நாமத்தை அறிவிக்கும் போது முதலாவது இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை தான் ஒரு மனிதனிடத்தில் அறிவிக்க வேண்டும். அப்போ அந்த உபதேசத்தை கொண்டு போகும்போது தான் அவர்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ இயேசு அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், அவர் வியாதி சில குணமாக்கினார், உங்கள் வியாதியும் குணமாக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதி சுகமாக்கிறதோடு அப்படியே நின்றுட்டாங்கன்னா அவங்க பரலோகத்துடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. இப்படியாக இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அல்லது அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களையும் சரீரமாத்தில் கிடைக்கிற சுகங்களையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மட்டும் பேசி தேவனுடைய காரியங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவும் வஞ்சிக்கிற ஆவிகளையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். வஞ்சிக்கிற ஆவினா உண்மையான சத்தியத்துக்கு பதிலாக பூமிக்குரிய அழிந்து போன காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணி அதனால வர்ற ஆதாயத்தை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்கள். அப்போ வஞ்சிக்கிற ஆவிக்கு நேர் எதிராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சத்திய ஆவியில் இருக்கிறவர்கள். சத்திய ஆவியை சத்திய ஆவின்னு சொல்லும்போது பரிசுத்தாவியானுடைய கிரியைகளை பேசி பரிசுத்தாவியானுடைய வசனங்களை பேசி பரிசுத்தாவியினால் சொல்லப்பட்ட தேவனுடைய காரியங்களை விவரிக்கும் போது அவர்கள் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். அதை விட்டு போட்டு பூமிக்குரிய காரியங்களையும் அழிந்து போகிற காரியங்களையும் பேசி அதனால் ஆதாயத்தை தேடி உண்மையை மறைத்து அல்லது தேவனுடைய வசனத்தை நல்லா பேச தெரியாமல் தவறுதலாக பேசுகிறவர்கள் அல்லது சொப்பனத்தை கொண்டு பேசுகிறவர்கள் இவர்கள் எல்லாருமே அவர்கள் பொய்யைத்தான் பேசுகிறார்கள். அது தெரியாமல் பேசினாலும் அது பொய் சொல்கிற மாதிரி தான் அர்த்தமாகும். இப்படியாக இன்றைக்கு அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தைகளை பூமிக்குரிய காரியங்களாக பேசி பூமிக்குரிய ஆதாயங்களை தேடி அதனாலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களிடத்தில் இருக்கிறது தான் கள்ளத்திற்கு தரிசன ஆவி அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அல்லது வஞ்சக ஆவி. 1 கொரிந்தியர் 2:11-16 1 கொரிந்தியர் 2:11-16
மனுஷனது ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அது அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு தள்ளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவில்லை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அல்லது மற்றவரிடத்தில் பேசும்போது தேவனுடைய ஆவியிலே பேசுகிறானா மனுஷனுடைய ஆவியிலே பேசுகிறானாங்கிறத இந்த வசனத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ தேவனுடைய ஆவியிலே பேசுகிறவர்கள் ஒரு வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துக்கு போய் அந்த வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துக்கு போய் இப்படி வசனங்களை சம்பந்தப்படுத்தி அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு மாத்திரம் பேசுவார்கள். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அல்லது வஞ்சக ஆவி இருக்கிறவர்கள் எப்படி செய்வார்கள் என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தையை ஒன்று எடுத்துக்குவாங்க, நல்ல சமாதானத்தை கொடுக்குற வார்த்தை அல்லது கிருபையை பொறிந்தின வார்த்தை அல்லது சந்தோஷம் கொடுக்குற வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் இருக்கிற உதாரணத்துக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். ஒரு மனுஷன் பேசும்போது வேதத்தை விட்டு வெளியே போகிறானாவே அவன் வந்து அந்த கிறிஸ்து, அவன் வந்து கள்ளத்தீர்க்கதரிசி. அப்போ தேவனுடைய ஆவியினாலே வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியை தேவனுடைய வசனங்களோடு ஒப்பிட்டு ஒரு வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசும்போது அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரங்க பேசும்போது தேவனுடைய வார்த்தையை உலக உதாரணங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறது தெரியாமல் போயிடுது. அப்போ உலக உதாரணங்களோடு ஒப்பிட்டு பேசும்போது அவர்கள் தங்களுடைய சுயமான காரியத்தை சொல்ல விரும்புகிறார்கள் அல்லது ஜனங்களை வஞ்சிக்க முயற்சி எடுக்கிறார்கள் அல்லது ஒரு நூதனமான உபதேசத்தை உருவாக்குகிறார்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களை அல்லது கள்ள போதகர்களாயிருந்து கள்ள உபதேசத்தை போதிக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஒரு வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்துக்கு போகும்போது அந்த ஜோடியுள்ள வசனங்கள் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி பேசாமல் தேவனுடைய ஆவி இல்லாதபடியினாலே என்ன செய்கிறார்கள், பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற உதாரணங்களை ஒப்பிட்டு பேசும்போது அவர்கள் அந்தி கிறிஸ்துகளாகவும் கள்ளத்தீர்க்க தரிசிகளாகவும் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். காரணம் பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரகசியங்கள் வருது. உதாரணமாக நம்ம பார்க்குறோம், தசம்பா காணிக்கை கொடுக்கறதுனாலே என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ வானத்தின் பலகணிகள்னு சொன்னால் நம்முடைய அறிவை திறந்து நம்மளுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய இருதயங்களை தேவனுடைய வசனங்கள் நான் நிரப்புகிறார். அதே மாதிரி வெளிப்படுத்துகிற புஸ்தகத்தில் பார்க்கும்போது நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய இருதய கதவை நாம் திறக்கும்போது நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனங்களினாலான விருந்து நம்மளுக்கு நாம் விருப்பப்படுகிற அளவு நம்முடைய ஆத்மா போதும் என்கிற அளவு தாராளமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியாக நாம் இருதயத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது நம்மளுக்கு அளவில்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளோடு ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரிய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பேச முடியும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்காமல் இருக்கிறவர்களுக்கு அங்கே தேவனுடைய ஆவி அங்கே வாசம் செய்யாது. அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய ஆவி இருக்கிறபடியினால் அவர்கள் உலக உதாரணங்களை ஒப்பிட்டு அல்லது வேதத்துக்கு புறம்பே இருக்கிற காரியங்களை பேசி உலகத்துக்குரிய காரியங்களை பேசி தேவனுடைய வார்த்தைகளை புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். யோவான் 16:7-13
உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
ஆ, போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போறதுன்னு சொன்னா யார் போறது? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு எடுபட்டால் மட்டும்தான் பொர்சுத்தாவி ஆகிய தேற்றவாளன் நம்மளுக்குள்ளே வாசம் செய்வார். இன்றைக்கு எல்லாருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா மாம்சில் இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் வியாதிகளையும் இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பின்பற்றி மட்டும்தான் தேவ ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள், அல்லது பூமிக்குரிய காரியங்களை மாத்திரம் பின்பற்றி கொண்டு இன்றைக்கி இருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன நித்திய ஜீவ வார்த்தைகளை இன்னைக்கு யாருமே நினைக்கிறதில்ல, அதை யாரும் பின்பற்றதில்லை. அப்போ நம்முடைய எப்படி இயேசு கிறிஸ்து மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து போய் அவர் பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனாக திரும்பி வந்தாரோ, அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலிருந்து நாம் நீக்கிவிட்டால்தான் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மளுக்குள்ளே வாசம் செய்வார். இன்றைக்கி சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வாசம் செய்கிற இடத்துல இன்றைக்கி யார் குடியிருக்காங்கன்னா மாம்சிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த காரியங்களை மட்டும் நம்பி நாம் போகும்பொழுது நம்மளுக்கு அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்குது. பரலோகத்தினுடைய காரியத்தை தெரிய முடியல. அப்படி பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் பேசும்போது வசனத்திலிருந்து ஞானார்த்தமாக பேசும்போது மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கிற சமயத்தில் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, சத்தியத்தை பேசுகிறவர்களே அந்த கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இப்போ அந்நிய பாசையினால் அல்ல அர்த்தமில்லாத அந்நிய பாசையினால் பைத்தியத்தின் ஆவின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. அதை வாசித்து படிச்சுட்டு உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரு அந்த கிறிஸ்தும்பாங்க. அதை வாசித்து சிந்தித்து தியானித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, வேத வசனத்துடைய பொருள் என்ன அப்படிங்கிறது சிந்திக்கவே மாட்டாங்க. அப்போ மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றுகிறவர்கள் அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பின்பற்றி போகிறவர்கள் பரலோகத்துக்குரிய காரியங்களை பேசும்போது அல்லது பரலோகத்துக்குரிய காரியங்களை வியாக்கியானம் செய்து அவர்களுக்கு உணர்த்தும் போது அவர்களுடைய புத்தியில் எட்டாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிறிஸ்து இல்லைன்னா கள்ளத்தீர்க்கதரிசி, அப்படி இல்லைன்னா யூதாசு, இப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தாங்கள் தெரிஞ்சதுலேயே உயிர் வாழணும், நாங்கள் தெரிஞ்சது தான் சத்தியம், நாங்கள் தெரிஞ்சதுக்கு மேலே வித்தியாசமாக யாராவது சொன்னால் அவங்க வந்து யார், ஒன்றா ஒளியின் தூதன், இல்லாட்டினா அந்தி கிறிஸ்து, இல்லாட்டினா கள்ளத்தீர்க்க தரிசி, இல்லாட்டினா விகற்பமான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் அல்லது நூதன உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பின்பற்றி, பரலோகத்தை நோக்கி பார்க்காம பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பின்பற்றி கீழே மாத்திரம் நோக்கி கொண்டு போகிறவர்கள். எப்படி வந்து பன்றி வந்து எப்படி என்ன பண்ணுனா கீழே மட்டும்தான் நோக்கி இப்படியே பார்த்துட்டு போகும். பழைய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் புசிக்க வேண்டிய மிருகம் புசிக்கக்கூடாத மிருகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பன்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிகுளம்பு இருக்கும், ஆனால் அசைப்போடாது. அதை யாரை சொல்லியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவங்களை தான் சொல்லியிருக்குது. நன்மை தீமை என்னங்கிறது தெரியும், ஆனால் ஒரு நாளும் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா வானத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு அடையாளம் வேணும், கள்ளத்தீர்க்க தரிசனம் வேணும். இப்படி தான் தீர்க்க தரிசனம் எங்கே கிடைக்கும், எங்கே வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தை யார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஓடு ஓடுன்னு ஓடி இங்கேருந்து அந்த சபைக்கு போவாங்க, அங்கேருந்து அந்த சபைக்கு போவாங்க. ஒரு நாளும் பைபிளை படிக்க மாட்டாங்க. ஏன்னா பைபிளை படித்தா உண்மை என்னன்னு தெரியும். அதனால் வந்து ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்கெல்லாம் பைபிள் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா பைபிள் யார்கிட்டையாவது இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்து சொல்லிடுவாங்க. விசேஷமாக ஆர்சி சபைகளில் அந்த நடைமுறை இருந்தது. யார்கிட்டையாவது பைபிள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் படிக்காதீங்க, அது இருக்க வேண்டிய இடம் என்னென்னா சர்ச்சில் தான் இருக்குன்னு நேரம் சர்ச்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தோம்பாங்க. ஆமாம், புரியாதும்பாங்க. இன்றைக்கி என்ன கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் பைபிள் வச்சுருக்காங்க. பைபிள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுக்கு, ஏன்னா பேய்
வராதுன்ட்டு.
ஆ, அப்போ அப்படி தான் எல்லாரோட பைபிளையும் திறந்து பார்த்தா புதுசாகவே இருக்கும், வாசித்த அந்த அடையாளமே இருக்காது, புது பைபிளாக இருக்கும். லேவி ராகம் எடுக்க சொன்னால் கடைசியில் அப்போஸ்தலர் பகுதியில் தேடுவாங்க எங்கே லேவிராகம் இருக்குதுன்ட்டு. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக வந்து தங்களுக்குன்னு ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்து கொண்டு அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பின்பற்றி மட்டும் போகிறார்கள். அப்படியே மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அனுப்பிவிட்டால் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுவார். அப்படி சத்தி பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லது மாம்சில் வெளிப்பட்ட இயேசுவை நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும். யோவான் 14:26. யோவான் 14:20. ஆமாம், பரிசுத்தாவியானுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் வேதத்தில் எழுதப்பட்ட ரகசியங்கள் புரியும். பரிசுத்தாவி இல்லைன்னா வேதத்தில் எழுதப்பட்ட ரகசியங்கள் அல்லது வேதத்தில் மறைக்கப்பட்ட புதைப்பொருள்கள் யாருக்கும் புரியாது. அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களை வச்சு இப்படி வந்து கள்ள உபதேசங்களை வைத்து அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை வைத்து இப்படி வந்து ஊழியம் செய்து இன்றைக்கி அநேகர் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் உண்மையான சத்தியத்தை அப்படியே சொல்லியாச்சுன்னா என்னாகும், அது எல்லாத்துக்குமே ஜனங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே பரிசுத்தாவியனுடைய ஒத்தாசையோடு பரிசுத்தாவிக்குள்ளே அடக்கி வைத்து இந்த வேத வசனத்திலே அநேக ரகசியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தாவியானவருடைய துணையோடு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ மனுஷனுடைய ஆவியினாலே அல்லது உலகத்தில் இருக்கிற ஆவியினாலே யாராவது வேதத்தை படித்து அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் அவர்களுக்கு முடியாது. அப்படி முயற்சி செய்து முடியாமல் போகிற சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, வேத வசனத்தை உலக பிரகாரமான உதாரணங்களோடும் அல்லது வேறு சொந்த உதாரணங்களோடும் ஒப்பிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தையினுடைய உண்மையான பலத்தை அவர்கள் குறைய பண்ணுகிறார்கள் அல்லது தேவனுடைய உண்மையான அர்த்தத்தை மாற்றி தங்களுடைய வியாக்கியானங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். யோவான் 15:26 போதும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் போது மட்டும்தான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நடைமுறைப்படுத்தும் போது அது அந்த கிறிஸ்தனுடைய ஆவியாக மாறுகிறது, வஞ்சக ஆவியாக மாறுகிறது, கள்ளத்திற்கு தரிசனமாக மாறுகிறது, விகற்பமான உபதேசமாக மாறுகிறது, அல்லது மனுஷனுடைய கற்பனைகளாக மாறுகிறது. அப்படி ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்று அந்த பரிசுத்தாவியினுடைய துணையோடு தான் வேதத்தை வாசித்து அதிலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக மாற முடியும். அப்போ பரிசுத்தாவி இல்லாமல் சுயமாக யாராவது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது வந்து அவர்களுக்கு முடியாத காரியமாக இருக்கிறது. மேலும் வேதத்தினுடைய வார்த்தைகளை உலக பிரகாரமான வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அது கள்ள உபதேசமாக மாறுகிறது. எபிரேயர் 9:8-10 எபிரேயர் 9:8-10 வேற அல்ல. சோத்ரம் முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. என்ன இந்த முதலாம் கூடாரம்? தெரிந்தவங்க பேசாமல் இருக்கலாம், தெரியாதவங்க சொல்லிட்டு பார்ப்போம். முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாம் கூடாரம் இரண்டாம் கூடாரம் இருக்குது. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரங்கிறது காலியான இடம், பரிசுத்த ஸ்தலங்கிறது முதல் கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலங்கிறது ரெண்டாவது கூடாரம். அப்போது முதல் கூடாரம் நிற்கும் அளவும் நாம் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எப்படி மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினா மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள் அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசனமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி முதலாம் கூடாரத்திலே இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே யாராக இருக்கிறாங்க? அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசனமாக இருக்கிறார்கள். அவங்க முதலாம் கூடாரத்தில் மட்டும்தான் நின்றுட்டுருப்பாங்க, ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே அவங்களால போக முடியாது. முதலாம் கூடாரம், அந்த முதலாம் கூடாரத்திலிருந்து அந்திகிறிஸ்துகளும் கள்ளத்திற்கு தரிசிகளும் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களால் ரெண்டாம் கூடாரத்திற்கு போக முடியாது. அப்போ முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகணும்னா முதல் கூடாரத்தை உடச்சிட்டு தான் உள்ளே போகணும். என்னவா இருக்கு முதல் கூடாரம்? யார் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்ல, ஆத்மா இல்ல, சரீரமாகிய கூடாரம். ஏன்னா நிறைய தடவை இது பேசியிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் கூடாரமாகிய மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஆவியிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்ச பலியாக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அதே மாதிரி நம்மளுக்குள்ள சரீரமாகிய கூடாரம், பாவ சரீரமாகிய இந்த கூடாரம் உடைக்கப்பட்டாதா அப்படின்னா, பாவ சரீரம் மரணத்தை சந்தித்தால் மட்டும்தான் ஒருத்தன் இரண்டாம் கூடாரமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அப்போ பாவ மனுஷனாகிய இந்த பாவ சரீரம் மரித்தால் மட்டும்தான் அல்லது உடைக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷன் ரெண்டாம் கூடாரமாகிய, ரெண்டாம் கூடாரம்னா எதுனா ஆத்மா, முதலாம் கூடாரம் ஆவி, வெளியில் வெளிப்படையாக பேசுறது முதலாம் கூடாரம், ரெண்டாம் கூடாரங்கிறது ஆத்மா. ஒரு மனுஷன் ஆத்மாவுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய ஆவி மரணத்துக்குள்ளவாக பிரவேசிக்க வேண்டும், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அவனுடைய ஆவி முதலாவது மறுரூபம் அடைஞ்சால் மட்டும்தான் அது பரிசுத்த ஆவியினால் இரண்டாம் கூடாரமாகி ஆத்மாவுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய ஆவி முதலாம் கூடாரத்தில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்துக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அநேகருடைய வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இருதயத்துக்கும் தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படியாக முதலாம் கூடாரமாகிய சரீரம் அல்லது பாவ மனுஷன் மரித்தால் மட்டும்தான் ரெண்டாம் கூடாரமாகிய ஆத்மாவுக்களை பிரவேசித்து தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த முதலாம் கூடாரத்தில் வந்து இவ்வளவு நாள் நடந்த ஆராதனையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து சரீரத்தை சுத்திகரிப்பதற்குண்டான ஒரு ஒழுங்குமுறை தான். அப்போ தேவனுடைய நித்தியஜீவ வார்த்தைகள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக தேவன் வியாதிகளை சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார், அனைவர்களுக்கு பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அந்த பூமிக்குரிய பிரச்சனைகளும் தீர்க்கிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது அவர்களுக்கு பூமிக்குண்டான சில காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை விட்டுட்டு பூமிக்குரிய காரியங்களை மட்டும் தேடி 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 போகும்போது அங்கே அவர்கள் இடறி விழுகிறார்கள். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடும் பொழுது பூமிக்குரிய காரியங்களிலிருந்து தானாகவே தேவன் வந்து விடுதலை கொடுக்கிறார். அப்போ அற்புதம் நடந்தால் போதும், அதிசயம் நடந்தால் போதும், என்னுடைய மனசுக்கேற்றபடி தேவன் எனக்கு இதமான வார்த்தைகளை, சமாதான வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை, கிருபியுள்ள வார்த்தைகளை மட்டும் கேட்டால் போதும், தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து கேட்கக்கூடாது, என்னுடைய மன திருப்புதலை பற்றி பேசக்கூடாது, நான் இருக்கிறது இப்படியாக தான் இருந்துகிட்ருப்பேன், என்னுடைய குறைகளை யாரும் சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தோம்னா நாம் வாழ்க்கையில் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படியாக நாம் நித்திய ஜீவ வார்த்தைகளை தேடும் பொழுது அதனோடு கூட தேவன் பூமிக்குரிய காரியத்திலும் தேவன் எனக்கு அநேக நன்மைகளை செய்து பூமிக்குரிய காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 9:13-14,
எப்படி எனில் ஆலை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
போதும். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், கிடாரினுடைய சாம்பல் அப்படின்னா பலி செலுத்தினதுக்கு அப்புறம் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல்னால அவன் ஒரு மனுஷனுக்கு சரீர சுகம் கிடைக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதனுக்கு சரீர சுகம் கிடைக்கிறது. அப்போ சரீர சுகம் கிடைக்கும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே ஏன் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக மாற முடியாது? அப்போ சரீர சுகத்துக்காக தேவனை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய மனசாட்சியிலே பாவம் மன்னிக்கப்படுவதற்காகவும் அவர்களுடைய ஆத்மாவிலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படியாக இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் ஏன் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார்? கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் முதலாவது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தான் தேடணும், அப்பொழுதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி ஆண்டவரை நம்பி போனோம்னா பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மள கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா நம்ம இடறி போயிட்டோம். நாம் தேடுனது ஒன்று, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதலாவது அற்புத அடையாளங்களையும் சரீர சுகத்தையும் தேடுனா அதுக்கப்புறம் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்கிறதில்ல. அப்போ பரலோக காரியங்களை தேடும்போது அந்த தேடுகிற மனுஷனுக்கு அவனுக்கு சரீர ஆரோக்கியத்தையும் அவனுடைய பொருளாதார நிலைமையில் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் ரொம்ப அதிகமாக பணக்காரங்க இருக்கிற ஊர் எருசலேம் பட்டணம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார்கள், அதனால் அவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் பணக்காரங்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார்கள், அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி முதலாவது வந்து பூமிக்குரிய காரியத்தை தேடினா நிறைய பேர்த்து கிடைக்கவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அற்புத அடையாளம் நடந்தால் போதும் அவன் சபையை விட்டு ஓடிடுவான் அல்லது தேவனை விட்டு விலகி போயிடுவார்கள். இப்படியாக அந்திகிறிஸ்தனுடைய ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணி அதனால் மட்டும் பழப்பு நடத்துகிறவன் தான் அந்திகிறிஸ்து அல்லது கள்ளத்தீர்க்கதரிசி அல்லது ஜனங்களை வஞ்சிக்கிறவன். தன்னிடத்திலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பேசி பேசி ஜனங்களை ஏமாற்றி அவர்களிடத்திருந்து ஆதாயத்தை தேடுகிறவர்கள் வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் முதலாவது நாம் தேவனுடைய காரியங்களை தேடும்போது இரண்டாவது நம்மளுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 10:19-22 போதும். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சமாகிய திரையின் வழியாய் நம்மளுக்கு இந்த புதிய மார்க்கத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த சரீரத்திலே பாடுபட்டு தன்னுடைய கூடாரத்தை அல்லது மாம்சிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறுவதற்காக ஒப்பு கொடுத்து அதனாலே நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் மாம்சமாகிய கூடாரம் அழிகிறதுக்கு விடாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. அப்போ மாம்சத்திலே வந்து நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்மளுக்கு வருகிறது. அப்போ மாம்சத்தில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்வதற்கு வேண்டி சில கஷ்டங்களை நாம் பட வேண்டும், நீதியை நிறைவேற்றுவதற்காக நாம் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய ஆவியும் நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது. ரோமர் 8:1-4
அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார், மாம்சத்தமே நிறவாமல் ஆவின் படை நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தை நீதி நிறைவேற்படிக்கே அப்படி செய்தார்.
மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இங்க என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாவ பலியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு எல்லாரும் யாரை வணங்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பாவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மிருகம் இருக்குல்ல, அந்த மிருகத்தை தான் எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் போது மட்டும்தான் அங்க ஆவியில் இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாவ சரீரத்திலே பாவத்தை பலி செலுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். நம்முடைய முதலாம் கூடாரம் அல்லது பாவ சரீரத்தை பாவத்திலே நாம் பலி செலுத்தும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. 1 பேதுரு 3:17-21
தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழைய ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராய் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது.
போதும். இயேசு கிறிஸ்து பாவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்படும் பொழுது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் என்ன பண்ணுறாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட்டு ஆவியாக உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் பாதாளத்திலே போய் நோவாவுடைய காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரீரத்திலே பாவத்தை பலி செலுத்தும் பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பண்ணுது? நம்முடைய பாவத்தை நம்முடைய சரீரத்திலே பலி செலுத்தப்படும் பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுது. எந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு? பாதாளத்தை தான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு வந்து நாம் நம்முடைய சரீரத்திலே பாவத்தை பலி செலுத்தும் போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு எந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது? பாப்பா எத்தனை பேர் சொல்றாங்கன்னு
பார்க்கலாம்.
அதான் எங்க எந்த இடத்துல ஆகும்? நம்முடைய ஆத்மாவிய பாதாளத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், எத்தனையோ நாளாக கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு யார் பிரசங்கம் பண்ணுறதுன்னா அவங்க அவங்களே தான் பிரசங்கம் பண்ணணும். யார் வந்து பாவத்தை பலி செலுத்துகிறார்களோ, யார் தங்களுடைய பாவத்தை தங்களுடைய மாம்சத்திலே பலி செலுத்துகிறார்களோ அல்லது மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்துகிறார்களோ அல்லது அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு எந்த காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணதுன்னா அவங்கவுங்க இருதயத்தில் காவலில் இருக்கிற ஆவிகள். காவலில் இருக்கிற ஆவிகள்னா இந்த திருட்டுத்தனம் கொஞ்சம் இருக்கட்டும், இருதயத்தில் பொய் சொல்கிறது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நிறைய ஆவிகளை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோம் ஜெயிலுக்குள்ள, கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படியாமல் போன ஆவிகளை நம்ம இருதயத்தில் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு யார் பிரசங்கம் பண்ணுறதுன்னா அவங்கவுங்களே தான் பிரசங்கம் பண்ண முடியும். அப்படின்னா திருடங்கிட்ட சாமியை கொடுக்குற கதை இது. அதனால் நம்முடைய பாவத்தை நாம் நம்முடைய சரீரத்திலே பலி செலுத்தினால் மட்டும்தான் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய காவலிலே அல்லது நம்முடைய அடிமைத்தனத்திலே இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் செய்து, இவ்வளோ நாள் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணது போதும், இவ்வளோ நாள் போய் சொன்னது போதும், நீங்கள் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் துரத்தி விடணும். நம்ம துரத்தி விட்டாதான் அந்த ஆவிகளை நம்மளை விட்டு போகும். இல்லாட்டினா நாம் அதை என்ன பண்ணுறோம், காவல் வச்சுருக்கிறோம். காவல் வச்சுருக்கோன்னா தேவைக்கேற்ற சமயத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நீ இந்த திருட்டுத்தனம் கொஞ்சம் இருக்கட்டும், பொய் சொல்கிறது கொஞ்சம் இருக்கட்டும், ஏமாத்துறது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதை வந்து சிறப்பிடித்து வச்சுருக்கிறோம் தேவையான சமயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு. அப்போ அப்படி கீழ்ப்படியாமல் இதுவரைக்கும் யாருடைய வாழ்க்கையிலையாவது கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆவி இருந்ததுன்னா அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆவியை துரத்துறதுக்கு நம்முடைய பாவ சரீரத்திலே நாம் பாவத்தை பலி செலுத்தினா மட்டும்தான் அங்கே அந்த ஆவி உயிரடையும். அந்த ஆவி உயிரடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அது கீழ்ப்படிஞ்சு அது ஓடும் அல்லது மணந்திருப்போம். கீழ்ப்படியாமல் போன ஆவிக்கு பிரசங்கம் பண்ணுறது யாருன்னா அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கணும். சோத்ராம் 1 பேதுரு 4:5-6
மறித்தவர்களுக்கும்
மற்றவர்களுக்கு முன்பாக அப்படி தான் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கணும்னு சொன்னால் அவரவருக்கு அவரவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ தான் அவருடைய ஆத்மா தேவன் முன்பாக பிழைக்கும். அப்போ நாம் இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பின்பற்றி நாம் போகும்போது சரீரத்தில் தான் ஒரு மனுஷன் பிழைக்கிறான், ஆவியில் பிழைக்கிறதில்ல. ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே பலி செலுத்துகிறானோ அன்றைக்கு அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு அவனுடைய ஆத்மா பிழைக்கிறது. அப்படியாக ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சமூகத்திலே ஆவியில் பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ நாம் ஆவியில் பிழைக்கணும்னா நம்மளுக்கு நாம் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்தவன் எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவரே பிரசங்கம் செய்து அவரவருடைய ஆத்மாவை மணந்திருப்ப வேண்டும். மத்தேயு 7:21-26
திருமலை சொல்லிட்டு பெருமளவு வந்து காற்றடித்து அந்த வீட்டின் போதியும் அது விழவில்லை.
ஏனென்றால் அது கண்களின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருப்பது எவனோ அவன் தன் வீட்டை மணல் மீன் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்.
ஆ, போதும். அப்படின்னா இது சுருக்கமாக சொல்ல போனால், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அற்புத அடையாளங்களை செய்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் எல்லாருமே பிதாவினுடைய சித்தம் செய்யவில்லை. அவர்கள் யாருடைய சித்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவரவருடைய சுய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவர்கள் மணல் மேல் கட்டின வீட்டுக்கோப்பாக இருக்கிறவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தை செய்தவர்கள் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்கள் அற்புதங்களை செய்வார்கள், கள்ளத்திற்கு தரிசனங்களை உரைப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். நிறைய பேர் இந்த பிசாசு துரத்துறவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு நிறையா உதவி செஞ்சு தேவனுடைய வல்லமை இருக்குது, அதான் பிசாசங்களாம் ஓடுது, அற்புதம் நடக்கிறத பார்த்து ஆண்டவர் எங்கிட்ட இருக்கிறாரு, நிறைய அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையே பயன்படுத்தி நிறைய இடத்துக்கு போய் பிசாசு துரத்துறதுக்கும் அற்புதம் செய்கிறதுக்கும் அடையாளம் செய்கிறதுக்கும் போய் வந்து நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட பூமிக்குரிய காரியத்தை மட்டும் பின்பற்றி தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்றிருப்பாங்கள். அப்படின்னா மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பின்பற்றினவர்களே, அதனால் ஆதாயத்தை தேடினவர்களே, நீங்கள் மணல் மேல் அஸ்திபாரம் போட்டவர்கள். அவங்களுடைய ஊழியமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊழியம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளடைவில் கொஞ்சம் தூரம் அப்படியே வளர்ந்து வந்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்க ஊழியம் இல்லாமல் போயிடும். ஆனால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்கள் அப்படின்னா தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள். குறைவான ஆட்களாக இருந்தாலும் அல்லது அவருடைய அறிவு குறைவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும்போது வளர்ந்து 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 அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். இன்றைக்கி வந்து ஜனங்க நிறைய எங்கே வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அற்புதம் நடந்தால் போதும், பேய்களை துரத்துனா போதும், களத்திற்கு தரிசனம் சொன்னால் போதும், ஜனங்கள் கூட்டமான கூட்ட ஜனங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் அந்த கூட்டம்தான் போச்சுன்னா அப்போ திரும்பி வரமாட்டாங்க. அப்போ நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பின்பற்றி அற்புத அடையாளங்களை செய்து தேவன் எங்கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து இடறி போகிறார்கள். அவர்களுடைய எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை தேடுறதுக்கு அவர்களாகவே சுயமாக மனசை இல்லை. தெரியும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஜனங்களுக்கு கிட்டேருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும், ஏன்னா அந்த வஞ்சிக்கிற ஆவி, வஞ்ச ஆவியினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை மறைச்சு ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த காரியத்தை செய்து அதன் மூலம் ஆதாயத்தை தேடுகிறார்கள். அதனால தான் வஞ்ச ஆவின்னு சொல்கிறது. சத்திய ஆவின்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய வசனத்தை இருக்கிறபடி அப்படியே போதிப்பது. வஞ்சகாவின்னு சொன்னால் சத்தியத்தை மறைத்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அறிவித்து பூமிக்குரிய காரியங்கள் மூலாந்தரம் அவர்கள் ஆதாயத்தை தேடி தங்களுக்காக பிழைப்பு நடத்துவது. இப்படியாக கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களை தெரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ அற்புதம் செஞ்சாலும் சரி, அடையாளம் செஞ்சாலும் சரி, பிசாசுகளை துரத்தினாலும் சரி, நீங்கள்லாம் அக்கிரம செய்களை செய்த அக்கிரமக்காரன்னு சொல்லி ஆண்டவர் துரத்துறாரு. அதனால் நாம் வந்து அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பின்பற்றி போகிறவர்கள் தான் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள். அல்லது அந்த பூமிக்குரிய காரியங்களை பிரசங்கம் செய்து அதனால் ஆதாயத்தை தேடுகிறவர்கள் வஞ்சக ஆவியை உடையவர்கள். அதனால் தேவனுடைய ஆவியை எதனால் அறியலாம் என்று சொன்னால், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள், இது அழிந்து போகிற ஆசீர்வாதம், இது எனக்கு தேவையில்லை, எனக்கு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும் தான் ஒரு மனுஷன் எதிர்பார்க்கணும். அப்படியாக வந்து இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புகிறவன் என்ன பண்ணுவான், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தேவனாக நினைத்து அதையே ஆராதனை பொருளாக மாற்றி விடுவான். இன்னைக்கு அதனால தான் எல்லா இடங்கள்லையும் அந்த
சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்குறாருன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ் சர்ச்சில் தொங்குறாரு, ஆர்சி சர்ச்சில் தொங்குறாரு, அநேக பெந்தகோஸ் சபையிலையும் அது தொங்க வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கழுத்தையும் தங்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவனாக ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், பிசாசுகள் போகணும், அடையாளங்கள் நடக்கணும். இதைத்தான் வந்து இன்றைக்கி ஜனங்க போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஜன காரியங்களை நம்பி ஓடுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பின்பற்றுகிறார்கள். அதனால தான் நாம் பார்க்குறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கடைசி நாட்களிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அப்படி ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்வார்கள். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. அதனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்பி பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாமல் நாம் சத்திய ஆவியாக தேற்றவாளனை பெற்றுக்கொண்டு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.